SBS தமிழ்.
பிறரை கொடுமைப்படுத்துதல் அல்லது புலியிங் என்றால் என்னவென்று பார்ப்போமே. பிறரை கொடுமைப்படுத்துதல் அல்லது புலியிங் என்பது ஒருவருக்கு அல்லது ஒரு குழுவினருக்கு எதிராக பிறிதொருவர் அல்லது ஒரு குழுவினர் மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே செயல்படுதல் அல்லது சொற்களை பயன்படுத்துதல். இன்னும் குறிப்பாக பிறரின் நல்வாழ்வுக்கு துன்பத்தையும் ஆபத்தையும் ஏற்படுத்தும் செயல் என்று பொதுவாக நாம் பொருள் கொள்ளலாம். இப்படியான புலியிங் பல வகைகளில் நமது வாழ்க்கையிலோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களின் வாழ்க்கையிலோ நடக்கலாம். தனது வாழ்வில் ஏற்பட்ட புலியிங் அனுபவம் ஒன்றை எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சிட்னியில் வாழும் நேயர் ஒருவர்.
நான் புலியிங் பண்ணப்பட்டு நான் பிரைமரி ஸ்கூல்ல பிகாஸ் தி ஸ்டூடண்ட்ஸ் தே என்ஜாய்ட் இட். சோ நான் படிச்ச நேரம் பிரைமரி ஸ்கூல்ல, சோ ஐம் கோயிங் பேக் 15-20 இயர்ஸ் அகோ, தேர் வாஸ் பீப்பிள் வர் லெஸ் எஜுகேட்டட் அபவுட் புலியிங் அண்ட் இட் வாஸ்ன்ட் அ பிக் டாபிக் டு டாக் அபவுட். And the minority students wouldn't have much of support from the teacher. The worst part nan experience panapatta nan odiki vekku, so it's more of isolation. So ipa enakku and the group oda viliyadanum appadi or aasa irunda odiki veppinam. They'll say no, you can't play. And if you ask them why, they'll say because you are brown, or you know, you are different. So and the word different was quite painful at that time.
ஒருவரை ஒரு குழுவில் இருந்து ஒதுக்கி வைப்பது, ஒருவரை நோக்கி விரும்பத்தகாத வகையில் செயல்படுவது, மோசமான தோற்றத்தை கொடுப்பது, முரட்டுத்தனமான சைகைகளை செய்வது, பெயர்களை அழைப்பது, முரட்டுத்தனமாகவும் அசாத்தியமாகவும் இருப்பது, தொடர்ந்து எதிர்மறையான கிண்டல், வதந்திகள் அல்லது பொய்களை பரப்புதல், அல்லது யாரையாவது தவறாக சித்தரித்தல், ஒருவரை அவர்களின் இனம், பாலினம், மதம் அல்லது அவர்களின் இயலாமை ஆகியவற்றின் அடிப்படையில் துன்புறுத்துதல், வேண்டுமென்றே ஒருவரை பின்தொடர்வது போன்ற செயல்கள் எல்லாமே புலியிங் அல்லது கொடுமைப்படுத்துதலாகும். சரி, இப்படியான புலியிங் அல்லது பிறரை கொடுமைப்படுத்துதல் எங்கு நடைபெறுவதாக நினைக்கிறீர்கள்? வேலைத்தளத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இவ்வாறு கூறுகிறார் சக்தி.
நான் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அவசரமா என்ன வந்து போட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட்ல போய் எனக்கு ரெண்டாவது நாளே ஒரு மீட்டிங்க்கு நாங்க போக வேண்டி இருந்தது. அந்த மீட்டிங் போனேன் எங்க கிளைண்ட் சைட்ல ஒருத்தர், அவரும் வந்து ஒரு கன்சல்டன்ட் தான். அவர் உள்ளுக்குள்ள போனோன்னு என்ன சொன்னாரு, நீ புதுசா சேர்ந்திருக்கியா, இந்த ப்ராஜெக்ட் பற்றி முழுசா தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து நீ ஏதாச்சும் பயனா இந்த மீட்டிங்ல சொல்லுவேன்னா இரு, இல்லைன்னா நீ கேன் கோ அவுட் அப்படின்னாரு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் நான் மீட் பண்றேன். நான் அவருக்கும் புரியணும், நான் ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒரு நாள் தான் ஆச்சு அப்படின்னு. பட் அவர் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்காம உடனே சொன்னதே எனக்கு அதுவே ஒரு டைப் ஆஃப் புல்லிங் தான். ஸோ உடனே நான் போய் மேனேஜ்மெண்ட்ல சொன்னேன், சேர்ந்து ஒரு நாள் கூட ஆகல, இன்னும் ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்கவே இல்லை, அதுக்குள்ள அவர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்றாரு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி, நான் அவரு கூட ஒரு மீட்டிங் வைக்கலான்னு எங்க ப்ராஜெக்ட்ல எல்லாருமே, அதாவது எங்க மேனேஜ்மெண்ட் எல்லாருமே போனாங்க. அவங்க கிட்டையும் அவர் என்ன சொன்னாரு, உங்க எல்லாத்தோட அனுபவம் சேர்ந்து என்னோட அனுபவம் அப்படின்னாரு. ஸோ இந்த இது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு புல்லிங் அனுபவம் எனக்கு இருந்தது.
கொடுமைப்படுத்துதல் எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். இது பாடசாலைகளில் நடக்கலாம், வீட்டில், வேலையில், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் இடம்பெறலாம், டெக்ஸ்ட் மெசேஜ் எனப்படும் குறுஞ்செய்தி வழியாக அல்லது மின்னஞ்சல் வழியாக கூட இருக்கலாம். பிறரை கொடுமைப்படுத்துதல் அல்லது புலியிங் எந்த வடிவம் மூலம் வந்தாலும் அது கொடுமைப்படுத்தப்படுபவருக்கு அல்லது புலியிங்க்கு ஆளான ஒருவருக்கு கடுமையான துன்பம் மற்றும் உடல் உள வலியை ஏற்படுத்தும். எப்படியெல்லாம் பிறரை கொடுமைப்படுத்துதல் அல்லது புலியிங் இடம்பெறுகின்றன என்று அடுத்து பார்ப்போமே. மூன்று வகைகளில் கொடுமைப்படுத்துதல் இடம்பெறலாம். முதலாவது, நேருக்கு நேர், அதாவது நேரடியாக ஒருவரை கொடுமைப்படுத்துதல், புலியிங்குக்கு உள்ளாக்குதல், அல்லது பிறரை அடிப்பது அல்லது உடல் உபாதைகளை ஏற்படுத்தல் அல்லது கெட்ட வார்த்தைகளால் அழைத்தல் அல்லது ஒருவரை அவமதிப்பது போன்ற நேரடி செயல்கள் புலியிங் எனப்படுகின்றன. இரண்டாவது ரகம் சற்று வித்தியாசமானது. அது பிறரை மறைமுகமாக கொடுமைப்படுத்துதல் ஆகும். ஒருவரை நாம் சார்ந்துள்ள குழுவில் இருந்து விலக்கி வைப்பது அல்லது பிறர் குறித்து பொய்கள் மற்றும் வதந்திகளை பரப்புவது போன்ற செயல்கள். இது மறைமுகமாக அல்லது அந்த நபருக்கு தெரியாமல் செய்யப்படுவது. மூன்றாவது சைப புலியிங் எனப்படும் இணைய வழி கொடுமைப்படுத்துதல். இதுதான் தற்போதைய ட்ரெண்ட். நாம் கணினி மொபைல் யுகத்தில் வாழ்வதால் இத்தகைய சமூக ஊடகங்கள் வழியாக ஒருவரை புலியிங்குக்கு உட்படுத்துதல், குறிப்பாக குறுஞ்செய்திகள், மின்னஞ்சல் மற்றும் சமூக வலைத்தளங்கள் போன்ற இணைய அல்லது தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் பிறரை கொடுமைக்கு உள்ளாக்குதல். இது கடுமையான உளவியல் கொடுமைக்கு ஒருவரை ஆளாக்கும். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது புலியிங், கொடுமைப்படுத்துதல் பற்றிய ஒரு விவரணம். கொடுமைப்படுத்துதல் அல்லது புலியிங் எவ்வாறு ஒருவரை பாதிக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? ஆண்டு 7 படிக்கும் குழந்தையொன்று தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இவ்வாறு எம்மிடம் தெரிவித்தது.
நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண புலியிங் வந்து என் பள்ளியில், நான் ஒரு புது பள்ளியில் சேர்ந்த பொழுது எல்லோரும் வந்து நான் எப்படி இருக்கிறேன், நான் அழகா இருக்கிறனா பார்த்துதான் அவங்க வந்து நான் எப்படி மாதிரி ஒரு ஆளா இருப்பேன்னு யோசிச்சாங்க. நான் வந்து கைண்டா இருப்பேனா, நான் நைஸா இருப்பேனா பார்க்கவே இல்லை, என் கூட பேசவே இல்லை. அவங்க வந்து நான் என் தோற்றத்தை பார்த்தே அவங்க வந்து முடிவெடுத்தாங்க நான் ஒரு நல்லவளா இல்ல கெட்டவளான்னு. அது எனக்கு புல்லியிங் மாதிரிதான் இருந்தது. ஏன்னா அவங்க என்னை பார்த்து கிண்டல் அடித்தார்கள். அது எனக்கு மிக வருத்தமாக இருந்தது. இதுதான் நான் சந்தித்த புல்லியிங்.
பிறர் தவறு செய்யவில்லை என்றாலும் நாம் தவறு செய்துவிட்டோமோ என்ற குற்ற உணர்வு ஏற்படுவதுடன் தான் தவறு செய்துவிட்டது போன்ற உணர்ச்சியை அவர்களுக்கு ஏற்படுத்தும். இதனால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடும். பிறரால் கொடுமைப்படுத்தலுக்கு உள்ளான நபருக்கு தான் நம்பிக்கையற்றவராக அல்லது குழப்பத்தில் சிக்கி தவிப்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்தும். தமக்கு உதவ யாரும் இல்லை என்பது போன்ற தனிமையான உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தும். தான் ஒதுக்கி வைக்கப்படுவது பிறரின் தவறு என்ற சிந்தனைக்கு பதிலாக அந்த குழுவுடன் அல்லது பிறருடன் நாம் பொருந்தவில்லை, அது என் இயலாமை என்ற தாழ்வு மனநிலையை ஏற்படுத்தும். ஆண்டு 12 கல்வி கற்கும் மாணவியொருவரின் அனுபவத்தை அடுத்து கேட்போம்.
எனக்கும் புலிங் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பிரதான பாடசாலையில எனக்கு அங்க வந்து ஒரு தமிழ் நண்பி இருந்தா, அவ கூட நான் தமிழை பேச போகும்போது, அவ வந்து இலங்கை தமிழ், ஒரு இலங்கை தமிழ் பெண், அவ கூட நான் தமிழை பேச போகும்போது என்னோட தமிழ் வந்து சரியான தமிழ் இல்ல, நான் பேசுறது வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னப்ப எனக்கு அது வந்து ஒரு புலிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரிதான் இருந்தது. எனக்கு வந்து தமிழை பேசவே ரொம்ப தயக்கமா இருந்தது. அவ கூட நம்ம சரியா தான் பேசுறோமா, இவ்வளவு நாள் நம்ம பேசிட்டு இருந்தது சரியா, அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நான் போயிட்டேன். அதே மாதிரி நான் தமிழ் பாடசாலை விட்டு தமிழ் பாடசாலைக்கு போகும்போது, அதாவது வந்து பிரதானமா இந்திய தமிழர்கள் படிக்கும் ஒரு பாடசாலையிலிருந்து இலங்கை தமிழர்கள் அதிகமா படிக்கிற ஒரு பாடசாலைக்கு போனப்ப, அங்கேயும் வந்து வகுப்புல நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு, அதாவது என்னோட உச்சரிப்பு பார்த்து சில பேர் வந்து கொஞ்சம் கேலி பண்ணாங்க. அந்த தமிழ் அப்படி சொல்ல போகும்போதெல்லாம் அந்த அழுத்தமா சொல்றத வந்து ஏன் அவ்வளவு அழுத்தமா சொல்ற, அந்த மாதிரி எல்லாம் கேட்டு பண்ணாங்க. அதனால எனக்கு வாசிக்க போகும்போதே ஒரு மாதிரி ஒரு தயக்கம் வந்தது. பாடசாலையில வகுப்புல வந்து தமிழ பேசுறதுக்கே ஒரு தயக்கம் வந்தது.
நண்பர்கள் மற்றும் பிற நபர்களால் நிராகரிக்கப்பட்டதாக மனச்சோர்வு அல்லது உணர்வு ஏற்பட்டு அது வேறு பல உளவியல் நோய்களுக்கு இட்டுச் செல்லும். அப்படியான புலியிங்குக்கு ஆளான நபருக்கு பாதுகாப்பற்ற உணர்வும் ஆழ்மென பயமும் ஏற்படும். அப்படியான கொடுமைக்கு புலியிங்குக்கு ஆளான ஒருவருக்கு குழப்பம் மற்றும் அவமானம் என்று பலவித உணர்வுகள் ஏற்பட்டு கொடுமைப்படுத்துதலின் தாக்கங்கள் அவருக்கு ஏற்படும். இப்படியான புலியிங் அல்லது கொடுமைக்கு ஆளாகுதல் என்பது பெரியவர்களுக்கு நடக்கிறது என்பதை விட குழந்தைகள் இளைஞர்கள் மத்தியில் அதிகம் இடம்பெறுகிறது என்பதால் நாம் அதிக கவனம் கொள்ள வேண்டும். இந்த புலியிங் அல்லது கொடுமைக்கு ஆளானதால் சில குழந்தைகள் அல்லது இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்ட அல்லது தற்கொலைக்கு முயற்சித்த பல சம்பவங்கள் நாட்டில் நடந்துள்ளன. கொடுமைப்படுத்துதல் அல்லது புலியிங்கை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரலாம்? தனது மகனுக்கு ஏற்பட்ட கொடுமைப்படுத்தலை தான் எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறுகிறார் தாயார் ஒருவர்.
எனக்கு வந்து உண்மையில அது நான் முதல்ல எனக்கு அது விளங்கியில என்ன இது இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. ஆனா பிறகு இப்ப என்னுடைய பிள்ளை வந்து பிரைமரி ஸ்கூல்ல படிக்கல வந்து வந்து சொல்லுவார், அம்மா என்ன இப்ப ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஃப்ரெண்டா இருக்கிறேன், ஆனா இப்படி ஃப்ரெண்டா இருந்தாலும் என்ன புலி பண்றாரு என்று சொல்லி. அப்ப நான் உடனே என்ன செய்தேன்டா, அப்ப எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, ஆசிரியரிடம் போய் சொன்னேன். அவர் சொன்னார், நீங்க என்னட்ட விடுங்கோ அதை நான் பார்த்துக்கொள்றேன். என்னோட பிரைமரி ஸ்கூல்ல வந்து முழுக்க முழுக்க ஆசிரியர்களின் முழு கவனத்தோடு முழு கவனமும் அந்த பிள்ளைகள் மீது இருக்கும் என்றபதியா அந்த அவர்கள் அதற்கு ஒரு தீர்வினை மிக அழகாக கொடுத்தார்கள். அப்பொழுது அடுத்த நாள் என்ன செய்த ரெண்டா என்னுடைய மகன் வந்து சொன்னார், அம்மா இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் ஆயிட்டார் அவர் என்னோட, இப்படி என்று கேட்டேன். எங்களோட சேர் வந்து கூப்பிட்டு என்னையும் அவரையும் இருத்தி வச்சு அப்படிவா எல்லாம் விளங்கப்படுத்தி விட்டவர் இப்ப நாங்கள் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் என்று சொல்லி சொன்னார். ஆனா எனக்கு அந்த அப்படி நான் போய் சொன்னபடியா எனக்கு பாடசாலையில அந்த அது பிரைமரி ஸ்கூல் அண்டபடியா அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது.
கொடுமைப்படுத்துதல் அல்லது புலியிங்கை உடனடியாக உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது உதவி கேட்கலாம். நீங்கள் கொடுமைப்படுத்தப்படுவதாக உணர்ந்தாலோ அல்லது பிறிதொருவர் கொடுமைப்படுத்தப்படுவதை பார்த்தாலோ உடனடியாக உதவிக்கு அணுகுங்கள். 5 தொடக்கம் 25 வயதுக்கு இடைப்பட்டவராயின் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் கிட்ஸ் ஹெல்ப்லைன் 1800551800 1-800-55-1800 அல்லது kidshelpline.com.au அல்லது 25 வயதுக்கு மேற்பட்டவர்களாயின் லைஃப் லைனில் அழைக்கலாம். லைஃப் லைன் 1311 14 1311 14. தி ஆஸ்திரேலியன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1300-656-419 1300-656-419.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil